வணக்கம் மாணவர்களே, இப்போது முதல் ஊவாவின் குருகுலம் கல்வி நிகழ்ச்சியூடாக உங்களுடன் இணைந்திருக்கும் நான் திருமதி சுவர்ணலதா ஆசைத்தம்பி, இந்த கல தமிழ் வித்யாலய ஆசிரியர். ஆம் மாணவர்களே, சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகள் பாடப்பரப்பில் எமது பண்டைய தகவல்கள் எனும் கருப்பொருளின் கீழ் ஆசிரியர் வழிகாட்டியில் அறிவுறுத்தியுள்ள வரலாற்று முக்கியத்துவமுடைய 8 இடங்களை கடந்த நிகழ்ச்சியில் தெரிந்து கொண்டீர்கள். வரலாற்று முக்கியத்துவமுடைய இடங்கள் அவை அமைந்துள்ள மாகாணம், மாவட்டம், அவற்றை கட்டுவித்தவர்கள், அவற்றின் மூலம் இப்போது கிடைக்கும் பயன்கள் என்பவற்றை கற்றது உங்களுக்கு நினைவிருக்கும். மீண்டும் அவற்றை நினைவுபடுத்துகிறேன். பண்டு காபையனால் கட்டுவித்த பசவட்குளம், பராக்கிரமபாகு மன்னனால் கட்டுவித்த பராக்கிரம சமுத்திரம், மகாசேன மன்னனால் கட்டுவித்த மின்னேரியா குளம், காசியப்பனால் நிர்மாணிக்கப்பட்ட சிகிரியா, பிரித்தானியரால் அமைக்கப்பட்ட இரணைமடுக்குளம், இவற்றோடு காலி கோட்டை, மட்டக்களப்பு கோட்டை, யாழ்ப்பாண கோட்டை என்பவற்றையும் தெரிந்து கொண்டீர்கள். கற்றலின் இறுதியில் 3 வினாக்களை வினாவினேன். அவ்வினாக்களுக்கு பல மாணவர்கள் பல்வேறு பிரதேசங்களிலிருந்தும் சரியான பதிலை கூறியிருந்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அவ்வினாக்களையும் விடைகளையும் மீளவும் அறிந்து கொள்வோம். முதலாம் வினா, அஜந்தா குகை ஓவியங்களை ஒத்த ஓவியங்கள் இலங்கையில் எங்கு காணப்படுகின்றன? சிகிரியாவில். இரண்டாம் வினா, கிளிநொச்சியில் காணப்படும் மிகப்பெரிய குளம் எது? இரணைமடுக்குளம். மூன்றாம் வினா, இலங்கை தொழில் பொருளியல் திணைக்களத்தினால் பாதுகாக்கப்பட்டு வரும் கோட்டை எது? காலிக்கோட்டை. சரி மாணவர்களே, இன்றைய கற்றல் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். குறிப்பிடுப்பதற்கு தேவையான கற்றல் உபகரணங்களுடன் ஆயத்தமாக இருப்பீர்கள் என நினைக்கிறேன். குறிப்பிடுப்பதன் மூலம் வினாக்களுக்கு இலகுவாக விடையளிக்க முடியும். இன்று எமது வரலாற்று முக்கியத்துவமுடைய 15 குறிப்புகள், சிங்கராஜா வனம் பற்றிய தகவல்கள், சிவனொளி பாதமலை, ரிட்டிகளமலை, நாகமரப்பூங்கா, புனித வெள்ளரசு மரம், மன்னார் பெருக்க மரம், முதலாவது தேயிலை செடி போன்றவற்றை பற்றி கூறப்போகிறேன். இப்போது நினைவில் வைக்க வேண்டிய ஒரு வரி வரலாற்று செய்திகள் பற்றி அறிவோம். முதலாவது விடயம், இலங்கையில் அமைக்கப்பட்ட முதலாவது தூபி தூபராம. இலங்கையில் அமைக்கப்பட்ட முதலாவது தூபி தூபராம. இரண்டாவது விடயம், இலங்கையின் மரச்செதுக்கள் வேலைப்பாடுகளுக்கு பிரசித்தமான இடம் எம்பக்கே தேவாலயம். இலங்கையின் மரச்செதுக்கள் வேலைப்பாடுகளுக்கு பிரசித்தமான இடம் எம்பக்கே தேவாலயம். மூன்றாவது விடயம், முக்கோண வடிவ சந்திர வட்டக்கள் காணப்படும் இடம் கண்டி. முக்கோண வடிவ சந்திர வட்டக்கள் காணப்படும் இடம் கண்டி. நான்காவது விடயம், அரை வட்ட வடிவ சந்திர வட்டக்கற்கள் காணப்படும் இடங்கள் அனுராதபுரம், புலன்னறுவை. அரை வட்ட வடிவ சந்திர வட்டக்கற்கள் காணப்படும் இடங்கள் அனுராதபுரம், புலன்னறுவை. ஆறாவது விடயம், பழைய கட்பாலம் அமைந்துள்ள இடம் அனுராதபுரம். பழைய கட்பாலம் அமைந்துள்ள இடம் அனுராதபுரம். ஏழாவது விடயம், புத்தரின் புனித தந்த தாது வைக்கப்பட்டுள்ள இடம் தலதா மாளிகை கண்டி. புத்தரின் புனித தந்த தாது வைக்கப்பட்டுள்ள இடம் தலதா மாளிகை கண்டி. அடுத்த விடயம், கலாவாவியை கட்டுவித்த மன்னன் தாதுசேனன் ஆவார். கலாவாவியை கட்டுவித்த மன்னன் தாதுசேனன் ஆவார். எட்டாவது விடயம், இசுருமுனைய விகாரையை அமைத்த மன்னன் தேவானம்பிய தீசன். இசுருமுனைய விகாரையை அமைத்த மன்னன் தேவானம்பிய தீசன். ஒன்பதாவது விடயம், அனுராதபுரத்தை நீண்ட நாள் ஆட்சி செய்த தமிழ் மன்னன் எல்லாளன். அனுராதபுரத்தை நீண்ட நாள் ஆட்சி செய்த தமிழ் மன்னன் எல்லாளன். பத்தாவது விடயம், கண்டி தலதா மாளிகையை அமைத்த மன்னன் முதலாம் விமல தர்ம சூரியன். கண்டி தலதா மாளிகையை அமைத்த மன்னன் முதலாம் விமல தர்ம சூரியன். பதினோராவது விடயம், இலங்கையின் கலாச்சார முக்கோண பிரதேசங்களாக கூறப்படுபவை கண்டி பொலன்னறுவை அனுராதபுரம். இலங்கையின் கலாச்சார முக்கோண பிரதேசங்களாக கூறப்படுபவை கண்டி பொலன்னறுவை அனுராதபுரம். பனிரெண்டாவது விடயம், சிவனொளி பாதமலை அமைந்துள்ள மாவட்டம் இரத்தினபுரி. சிவனொளி பாதமலை அமைந்துள்ள மாவட்டம் இரத்தினபுரி. பதின்மூன்றாவது விடயம், கதிர்காம வணக்கஸ்தலம் அமைந்துள்ள மாகாணம் ஊவா மாகாணம். கதிர்காம வணக்கஸ்தலம் அமைந்துள்ள மாகாணம் ஊவா மாகாணம். பதின்நான்காவது விடயம், இலங்கை வரலாற்றை கூறும் மகாவம்ச நூலை எழுதியவர் மகாநாம தேரர். இலங்கை வரலாற்றை கூறும் மகாவம்ச நூலை எழுதியவர் மகாநாம தேரர். பதினைந்தாவது விடயம், பொலன்னறுவையில் உள்ள சிவன் கோயிலை அமைத்த மன்னன் முதலாம் ராஜேந்திர சோழன் ஆவார். பொலன்னறுவையில் உள்ள சிவன் கோயிலை அமைத்த மன்னன் முதலாம் ராஜேந்திர சோழன் ஆவார். ஆமாணவர்களே, இப்போது நீங்கள் செவிமடுத்த விடயங்களை மீட்டி பார்க்க ஐந்து வினாக்களுக்கு விடை எழுதுவோம். முதலாம் வினா, கதிர்காம வணக்கஸ்தலம் அமைந்துள்ள மாகாணம் இது. கதிர்காம வணக்கஸ்தலம் அமைந்துள்ள மாகாணம் இது. இரண்டாவது வினா, பழைய கட்பாளம் அமைந்துள்ள இடம் எது. பழைய கட்பாளம் அமைந்துள்ள இடம் எது. மூன்றாவது வினா, புத்த பெருமானின் புனித தந்தத்தாது எங்கு வைக்கப்பட்டுள்ளது. புத்த பெருமானின் புனித தந்தத்தாது எங்கு வைக்கப்பட்டுள்ளது. நான்காவது வினா, இலங்கையின் மரச்செதுக்கள் வேலைப்பாடுகளுக்கு பிரசித்தமான இடம் எது. இலங்கையின் மரச்செதுக்கள் வேலைப்பாடுகளுக்கு பிரசித்தமான இடம் எது. ஐந்தாவது வினா, மாணவர்களே, கலாவாவியை கட்டுவித்த மன்னன் யார். கலாவாவியை கட்டுவித்த மன்னன் யார். ஆமாணவர்களே, இப்போது உங்கள் விடைகளை ஒப்பிட்டு சரிபார்த்து கொள்ளுங்கள். முதலாம் வினா, கதிர்காம வணக்கஸ்தலம் அமைந்துள்ள மாகாணம் எது. ஊவா மாகாணம். இரண்டாவது வினா, பழைய கட்பாளம் அமைந்துள்ள இடம் எது. அனுராதபுரம். மூன்றாம் வினா, புத்த பெருமானின் புனித தந்த தாது எங்கு வைக்கப்பட்டுள்ளது. தலதா மாளிகை கண்டி. நான்காம் வினா, இலங்கையில் மரச்செதுக்கள் வேலைப்பாடுகளுக்கு பிரசித்தமான இடம் எது. எம்பக்கே தேவாலயம். ஐந்தாம் வினா, கலாவாவியை கட்டுவித்த மன்னன் யார். தாதுசேனன். ஆமாணவர்களே, இப்போது நாம் அடுத்த விடயமான சிங்கராஜா வனம் பற்றி தெரிந்து கொள்வோம். சிங்கராஜா வனமே இலங்கையில் பாதுகாக்கப்பட்ட மிகப்பெரிய தேசிய வனமாகும். இலங்கையின் வனவள திணைக்களத்தினால் நிர்வகிக்கப்படும் இவ் சிங்கராஜ வனமானது சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களின் எல்லையில் இரத்தினபுரி, காலி, மாத்தறை ஆகிய மாவட்டங்களில் அமைந்துள்ளது. இங்கு பல வகையான மிருகங்கள், வண்ணத்து பூச்சிகள், மீன்கள், ஊர்வன என பல உயிரினங்கள் சுதந்திரமாக வாழ்கின்றன. மாணவர்களே, இதில் ஏராளமான பறவைகளும் மிருகங்களும் நம் நாட்டுக்கே சொந்தமானவை. சாம்பல் நெற்றி புறா, சருகுமான், நீலப்புல், பொன்முதுகு மரங்கொத்தி, சாம்பல் முகக்குரங்கு, குறைக்கும் மான், இலங்கை செந்தலை கிளி, மஞ்சள் நெற்றி குக்குருவான் என ஏராளம் உண்டு. அது மட்டுமா, வெளிநாட்டிலிருந்து இடம்பெயர்ந்து வந்த பறவைகளும் இங்கு நிறையவே உண்டு. இதன் உயிரியல் முக்கியத்துவம் காரணமாக 1988 ஆண்டு யுனெஸ்கோவில் உலக உரிமை தளமாக அறிவிக்கப்பட்டது. உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பிரயாணிகளை பெரிதும் கவரும் இடமாக சிங்கராஜவனம் காணப்படுகின்றது. இப்போது உங்களுக்கும் செல்ல வேண்டும் என்பது ஆசைத்தானே மாணவர்களே? சிங்கராஜா வனம் பற்றிய தகவல்களை நாம் மீளவும் அறிந்து கொள்வோம். இலங்கையில் பாதுகாக்கப்பட்ட மிகப்பெரிய தேசிய வனம் இதுவாகும். இலங்கையின் வனவள திணைக்களத்தினால் நிர்வகிக்கப்படும் சிங்கராஜ வனமானது சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களின் எல்லையில் ரத்னபுரி, காலி, மாத்தறை ஆகிய மாவட்டங்களில் அமைந்துள்ளது. இங்கு பல வகையான மிருகங்கள், வண்ணத்து பூச்சிகள், மீன்கள், ஊர்வன என பல உயிரினங்கள் சுதந்திரமாக வாழ்கின்றன. இதில் ஏராளமான பறவைகளும் மிருகங்களும் நம் நாட்டுக்கு சொந்தமானவையே. சாம்பல் நெற்றிப்புறா, சருகுமான், நீலப்புல், பொன்முதுகு மரங்கொத்தி, சாம்பல் முகக்குரங்கு, குறைக்கும் மான், இலங்கை செந்தலை கிளி, மஞ்சள் நெற்றி குக்குருவான் என ஏராளம் உண்டு. அது மட்டுமா, வெளிநாட்டிலிருந்து இடம்பெயர்ந்து வந்த பறவைகளும் நிறையவே உண்டு. இதன் உயிரியல் முக்கியத்துவம் காரணமாக 1988 யுனெஸ்கோவில் உலக உரிமை தளமாக சிங்கராஜவனம் அறிவிக்கப்பட்டது. உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பிரயாணிகளை பெரிதும் கவரும் இடமாக சிங்கராஜவனம் காணப்படுகின்றது. ஆமாணவர்களை, அடுத்ததாக நாம் சிவனொளி பாத மலை பற்றி தெரிந்து கொள்வோம். சிவனொளி பாத மலையானது மத்திய மாகாணம் சப்ரகமுவ மாகாணங்களுக்கு இடையில் எல்லையில் அமைந்துள்ளது. கூம்பு வடிவான இம்மலையை மும் மதத்தினரும் வழிபடுவது குறிப்பிடத்தக்கது. கடல் மட்டத்திலிருந்து 2,243 மீட்டர் உயரம் இதுவாகும். சிவனொளி பாத மலையானது மத்திய மாகாணம் சப்ரகமுவ மாகாணங்களுக்கு இடையிலான எல்லையில் அமைந்துள்ளது. கூம்பு வடிவமான இம்மலையை மும் மதத்தினரும் வழிபடுவது குறிப்பிடத்தக்கது. கடல் மட்டத்திலிருந்து 2,243 மீட்டர் உயரத்தில் இம்மலை காணப்படுகின்றது. அடுத்ததாக மாணவர்களே, நாம் ரிதிகல மலை, ரிதிகல கந்த என கூறப்படும் மலை பற்றி அறிவோம். ரிதிகல மலை இலங்கையின் வட மத்திய மாகாணத்தில் அனுராதபுரத்தில் அமைந்துள்ளது. கடல் மட்டத்திலிருந்து 765 மீட்டர் உயரமான மலையாகும். இம்மலைத்தொடர் 3 மைல் நீளமுடையது. இம்மலை செறிவான காடுகளால் மூடப்பட்டிருப்பதுடன் இக்காட்டில் யானைகள், சிறுத்தைகள், கரடிகள் உட்பட பல விலங்குகள் வாழ்கின்றன. மலையின் மேற்பரப்பில் பல அரிய வகை தாவரங்களும் உண்டு. ஆமாணவர்களே, ரிதிகல மலை இலங்கையின் வட மத்திய மாகாணத்தில் அமைந்துள்ளது. கடல் மட்டத்திலிருந்து 765 மீட்டர் உயரமான மலையாகும். இம்மலைத்தொடர் 3 மைல் நீளமுடையது. இம்மலை செறிவான காடுகளாக மூடப்பட்டிருப்பதுடன் இக்காட்டில் யானைகள், சிறுத்தைகள், கரடிகள் உட்பட பல விலங்குகள் வாழ்கின்றன. மலையின் மேற்பரப்பில் பல அரிய வகை தாவரங்களும் உண்டு. அடுத்ததாக நாம் நாகமர பூங்கா பற்றி அறிவோம். நாகமரம் என்றது மாணவர்களே உங்கள் நினைவிற்கு வருவது எம் நாட்டின் தேசிய மரமாகும். 100 அடி உயரம் வரை வளரும் இம்மரத்தின் தளிர்கள் இளம் சிவப்பு நிறமானவை. பூக்கள் வெள்ளை நிறத்தில் 4 இதழ்களை கொண்டதாக காணப்படும். இலங்கையில் 238 ஏக்கர் பரப்பளவு கொண்ட நாகமர பூங்கா அனுராதபுரத்தில் காணப்படுகின்றது. 8ஆம் நூற்றாண்டில் ஆட்சி செய்த 4ஆம் தப்புல மன்னன் இதனை உருவாக்கியதாக வரலாறுகள் கூறுகின்றன. ஆமாணவர்களே, மீண்டும் அந்த தகவலை அறிவோம். நாகமரம் என்றதும் உங்கள் நினைவிற்கு வருவது எம் நாட்டின் தேசிய மரம்தான். 100 அடி உயரம் வரை வளரும் இத்தாவரத்தின் தளிர்கள் இளம் சிவப்பு நிறமாகும். பூக்கள் வெள்ளை நிறத்தில் நான்கு இதழ்களை கொண்டதாக காணப்படும். இலங்கையில் 238 ஏக்கர் பரப்பளவு கொண்ட நாகமரப் பூங்கா அனுராதபுரத்தில் காணப்படுகின்றது. 8 நூற்றாண்டில் ஆட்சி செய்த 4 தப்புல மன்னன் இதனை உருவாக்கியதாக வரலாறுகள் கூறுகின்றன. ஆமானவர்களே, இப்போது நீங்கள் செவிமடுத்த விடயங்களை மீட்டி பார்க்க சில வினாக்களுக்கு விடை எழுதுவோம். முதலாவது வினா, சிங்கராஜா வனம் எந்த 3 மாவட்டங்களை உள்ளடக்கியதாக அமைந்துள்ளது? சிங்கராஜா வனம் எந்த 3 மாவட்டங்களை உள்ளடக்கியதாக அமைந்துள்ளது? இரண்டாவது வினா, சிங்கராஜா வனத்தில் காணப்படும் இலங்கைக்கு உரித்தான உயிரினங்கள் 2 குறிப்பிடுக. சிங்கராஜா வனத்தில் காணப்படும் இலங்கைக்கு உரித்தான உயிரினங்கள் 2 குறிப்பிடுக. மூன்றாவது வினா, ரிட்டிகள மலை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ரிட்டிகள மலை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? நான்காவது வினா, இலங்கையின் தேசிய மரம் எது? இலங்கையின் தேசிய மரம் எது? ஐந்தாவது வினா, நாகமரப் பூங்கா எவ் மாவட்டத்தில் காணப்படுகின்றது? நாகமரப் பூங்கா எவ் மாவட்டத்தில் காணப்படுகின்றது? ஆறாவது வினா, நாகமரப் பூக்களில் எத்தனை இதழ்கள் காணப்படுகின்றது? நாகமரப் பூக்களில் எத்தனை இதழ்கள் காணப்படுகின்றது? ஏழாவது வினா, மாணவர்களே, மும் மதத்தினரும் வழிபடும் மலை எது? மும் மதத்தினரும் வழிபடும் மலை எது? எட்டாவது வினா, யுனெஸ்கோ அமைப்பினால் உலக உரிமை தளமாக அறிவிக்கப்பட்ட வனம் எது? யுனெஸ்கோ அமைப்பினால் உலக உரிமை தளமாக அறிவிக்கப்பட்ட வனம் எது? இப்போது உங்கள் விடைகளுடன் ஒப்பிட்டு பார்ப்போம். முதலாவது வினா, சிங்கராஜா வனம் எந்த 3 மாவட்டங்களை உள்ளடக்கியதாக அமைந்துள்ளது? ரத்னபுரி, காலி, மாத்திரை என்பதே சரியாகும். இரண்டாவது வினா, சிங்கராஜா வனத்தில் காணப்படும் இலங்கைக்கே உரித்தான உயிரினங்கள் 2 குறிப்பிடுக. ஏராளமான உயிரினங்களை நாம் பார்த்தது தங்களுக்கு நினைவிருக்கலாம். மாணவர்களே, நான் கூறும் விடைகளில் ஏதாவது 2 குறிப்பிட்டிருக்கின்றீர்களா என்று பாருங்கள். சாம்பல் நெற்றி புறா, சாம்பல் முக குரங்கு, புன்முதுகு மரங்கொத்தி, மஞ்சள் நெற்றி குக்குருவான், குறைக்கும் மான், சருகுமான், செந்தலை கிளி, நீலப்புள். மூன்றாவது வினா, ரிட்டிகள மலை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? அனுராதபுர மாவட்டத்தில். நான்காவது வினா, இலங்கையின் தேசிய மரம் எது? நாகமரம். ஐந்தாவது வினா, நாகமர பூங்கா எவ் மாவட்டத்தில் காணப்படுகின்றது? விடை, அனுராதபுர மாவட்டம். ஆறாவது வினா, நாகமர பூக்களில் எத்தனை இதழ்கள் காணப்படுகின்றது? 4 இதழ்கள். ஏழாவது வினா, மும் மதத்தினரும் வழிபடும் மலை எது? சிவனொளிபாத மலை. எட்டாவது வினா, யுனெஸ்கோ அமைப்பினால் உலக உரிமைத்தலமாக அறிவிக்கப்பட்ட வனம் எது? சிங்கராஜா வனம். அடுத்ததாக நாம் இலங்கையின் வரலாற்று முக்கியத்துவமுடைய தாவரங்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். இதில் முதலாவதாக வெள்ளரசு மரம் பற்றி அறிவோம். இந்த வெள்ளரசு மரம் அனுராதபுரத்தில் மகா மேகவனத்தில் காணப்படுகிறது. பௌத்தர்களின் புனித மரமாகும். இது தேவநம்பிய தீச மன்னன் காலத்தில் நடப்பட்டது. இந்தியாவில் இருந்து வந்த மகிந்த தேரரின் போதனைகளை ஏற்று தேவநம்பிய தீச மன்னன் பௌத்த மதத்தை தழுவினார். அன்று முதலே இலங்கையின் பௌத்த மதம் பரவத் தொடங்கியது. அக்கால பகுதியில் மகிந்த தேரரின் தங்கையான சங்கமித்தை பிக்குனியால் இந்தியாவின் புத்த காயாவிலிருந்து இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு அனுராதபுரத்தில் இந்த வெள்ளரசு மரம் தேவானம்பிய தேச மன்னனால் நடப்பட்டதாம். இவ்வெள்ளரசு மரம் நடப்பட்டு 2250 வருடங்கள் என கூறப்படுகின்றது. ஆமானவர்களை அத்தகவல்களை மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன். முதலாவது வெள்ளரசு மரம். இந்த வெள்ளரசு மரம் அனுராதபுரத்தில் மகா மேகவனத்தில் காணப்படுகின்றது. பௌத்தர்களின் புனித மரமாகும். இது தேவநம்பிய தேசம் மன்னன் காலத்தில் நடப்பட்டது. இந்தியாவில் இருந்து வந்த மகிந்த தேரரின் போதனைகளை ஏற்று தேவநம்பிய தேச மன்னன் பௌத்த மதத்தை தழுவினார். அன்று முதலே இலங்கையின் பௌத்த மதம் பரவத் தொடங்கியது. அக்கால பகுதியில் மகிந்த தேரரின் தங்கையான சங்கமித்தை புதிய வெள்ளரசு மரக்கிளையை இந்தியாவின் புத்தகாயா எனும் பிரதேசத்திலிருந்து கொண்டு வந்து இலங்கையின் அனுராதபுரத்தில் தேவாநம்பிய தேசனால் நடப்பட்டதாக கூறப்படுகின்றது. இவ்வெள்ளரசு மரம் நடப்பட்டு 2250 வருடங்கள் என கூறப்படுகின்றது. அடுத்ததாக நாம் இலங்கையின் பழமை வாய்ந்த பெருக்க மரம் பற்றி அறிவோமானவர்களே. மன்னார் பள்ளிமுனை எனும் கிராமத்தில் இந்த பெருக்க மரம் காணப்படுகின்றது. இந்த பெருக்க மரம் 800 வருடங்களுக்கு மேல் பழமை வாய்ந்தது. 7.5 மீட்டர் உயரமும் 19.5 மீட்டர் சுற்றளவும் கொண்ட இந்த மரம் அரேபிய வணிகர்களால் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டதாக கூறப்படுகின்றது. இலங்கையில் சுமார் 40 பெருக்க மரங்கள் உள்ளன. இவற்றுள் 34 பெருக்க மரங்கள் மன்னாரில் காணப்படுகின்றன. இம்மரம் காய்க்கும் காலங்களில் இவற்றின் பழங்களை சுவைக்க கழுதைகளே அதிகம் வருகின்றன. இவ்பெருக்க மரத்தை பார்வையிட அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருவதும் குறிப்பிடத்தக்கதுமானவர்களே. பெருக்க மரம் பற்றிய தகவல்களை மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன். மன்னார் பள்ளிமுனை எனும் கிராமத்திலேயே இந்த விசாலமான பெருக்க மரம் காணப்படுகின்றது. இந்த பெருக்க மரம் 800 வருடங்களுக்கு மேல் பழமை வாய்ந்தது. 7.5 மீட்டர் உயரமும் 19.5 மீட்டர் சுற்றளவும் கொண்ட இந்த பெருக்க மரம் அரேபிய வணிகர்களால் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டதாக கூறப்படுகின்றது. மரத்தின் உயரத்தை விடவும் மாணவர்களே, அகலம் எவ்வளவு பெரிது என்று பாருங்கள். இலங்கையில் சுமார் 40 பெருக்க மரங்கள் உள்ளன. இவற்றுள் 34 பெருக்க மரங்கள் மன்னாரில் காணப்படுகின்றன. இம்மரம் காய்க்கும் காலங்களில் இவற்றின் பழங்களை கழுதைகளே சுவைக்கின்றன. இவ்வெருக்க மரத்தை பார்வையிட அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருவதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக நாம் இலங்கையில் நடப்பட்ட முதலாவது தேயிலை செடி பற்றி அறிவோம். இலங்கையில் 1867 ஆண்டு ஸ்கொட்லாந்து நாட்டவரான ஜேம்ஸ் டெய்லர் என்பவரால் முதலாவது தேயிலை செடி கண்டிக்கு அருகாமையிலுள்ள லூல் கந்துர எனுமிடத்தில் நடப்பட்டது. லூல் கந்துரை எனும் இடமே இலங்கையின் முதலாவது தேயிலை பெருந்தோட்டமாகும். இன்று பெருந்தோட்ட பயிர் செய்கையின் முக்கிய பயிரே தேயிலைதான். இப்போது தேயிலை பயிரானது இலங்கையின் பதுளை, கண்டி, நுவரெளிய, மாத்தலை, இரத்தினபுரி, கழுத்துறை, கேகாலை, காலி ஆகிய பல மாவட்டங்களிலும் பயிரிடப்படுகின்றது. வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலம் அதிகளவு வருமானத்தை ஈட்டித்தரும் பயிராகவும் இத்தேயிலை காணப்படுகின்றது. இலங்கையில் 1867 ஆண்டு ஸ்கொட்லாந்து நாட்டவரான ஜேம்ஸ் டெய்லர் என்பவரால் முதலாவது தேயிலை செடி கண்டிக்கு அருகாமையில் உள்ள லூல் கந்துர எனும் இடத்தில் நடப்பட்டது. லூல்கந்துரை எனும் இடமே இலங்கையின் முதலாவது தேயிலை பெருந்தோட்டமாகும். இன்று பெருந்தோட்ட பயிர் செய்கையின் முக்கியமான பயிரே தேயிலைதான். மாணவர்களே, இப்போது தேயிலை பயிரானது இலங்கையின் பதுளை, கண்டி, நுவரெலிய, மாத்தளை, இரத்தினபுரி, கழுத்துறை, கேகாலை, காலி ஆகிய மாவட்டங்களிலும் பயிரிடப்படுகின்றது. வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலம் அதிகளவு வருமானத்தை ஈட்டித்தரும் பயிராகவும் இத்தேயிலை காணப்படுகின்றது. இப்போது நீங்கள் செவிமடுத்ததை மீட்டு பார்க்க மாணவர்களே, இவ்வினாக்களுக்கு விடை எழுதுங்கள். முதலாவது வினா, வெள்ளரசு மரக்கிளையை இலங்கைக்கு கொண்டு வந்தவர் யார்? வெள்ளரசு மரக்கிளையை இலங்கைக்கு கொண்டு வந்தவர் யார்? இரண்டாவது வினா, புனித வெள்ளரசு மரம் எந்த மன்னன் காலத்தில் நடப்பட்டது? புனித வெள்ளரசு மரம் எந்த மன்னன் காலத்தில் நடப்பட்டது? புனித வெள்ளரசு மரம் எந்த மாவட்டத்தில் நடப்பட்டுள்ளது? புனித வெள்ளரசு மரம் எந்த மாவட்டத்தில் நடப்பட்டுள்ளது? அடுத்த வினா, இலங்கையின் முதல் பௌத்த மன்னன் யார்? இலங்கையின் முதல் பௌத்த மன்னன் யார்? அடுத்த வினா, மிக பழமையான பெருக்க மரம் இலங்கையின் எப்பிரதேசத்தில் எக்கிராமத்தில் காணப்படுகிறது? மிக பழமையான பெருக்க மரம் இலங்கையின் எப்பிரதேசத்தில் எக்கிராமத்தில் காணப்படுகின்றது? பெருக்க மரத்தை இலங்கைக்கு கொண்டு வந்தவர்கள் யார்? பெருக்க மரத்தை இலங்கைக்கு கொண்டு வந்தவர்கள் யார்? அடுத்த வினா, இலங்கையில் எத்தனை பெருக்க மரங்கள் காணப்படுகின்றன? இலங்கையில் எத்தனை பெருக்க மரங்கள் காணப்படுகின்றன? ஒன்பதாவது வினா, இலங்கையின் பிரதான பெருந்தோட்ட பயிரான தேயிலையை முதலில் பயிரிட்டவர் யார்? இலங்கையின் பிரதான பெருந்தோட்ட பயிரான தேயிலையை முதலில் பயிரிட்டவர் யார்? இறுதி வினா, முதலாவது தேயிலை செடி எங்கு நடப்பட்டது? முதலாவது தேயிலை செடி எங்கு நடப்பட்டது? சரி மாணவர்களே, இப்போது நீங்கள் எழுதிய விடையுடன் ஒப்பிட்டு பார்ப்போம். முதலாவது வினா, வெள்ளரசு மரக்கிளையை இலங்கைக்கு கொண்டு வந்தவர் யார்? சங்கமித்தை பிக்குனி. இரண்டாவது வினா, புனித வெள்ளரசு மரம் எந்த மன்னன் காலத்தில் நடப்பட்டது? தேவநம்பியதீச மன்னன் காலத்தில். மூன்றாவது வினா, புனித வெள்ளரசு மரம் எந்த மாவட்டத்தில் நடப்பட்டுள்ளது? விடை அனுராதபுர மாவட்டம். அடுத்த வினா, இலங்கையின் முதல் பௌத்த மன்னன் யார்? தேவநம்பிய தீசன். அடுத்த வினா, மிக பழமையான பெருக்க மரம் இலங்கையின் எப்பிரதேசத்தில் எக்கிராமத்தில் காணப்படுகிறது? மன்னார் பிரதேசத்தில் பள்ளிமுனை கிராமத்தில். மன்னார் பிரதேசத்தில் பள்ளிமுனை கிராமத்தில். அடுத்த வினா, பெருக்க மரத்தை இலங்கைக்கு கொண்டு வந்தவர்கள் யாவர்? அரேபிய வியாபாரிகள். இலங்கையில் எத்தனை பெருக்க மரங்கள் காணப்படுகின்றன? விடை 40 பெருக்க மரங்கள். இலங்கையின் பிரதான பெருந்தோட்ட பயிரான தேயிலையை முதலில் பயிரிட்டவர் யார்? ஜேம்ஸ் டெய்லர். முதலாவது தேயிலை செடி எங்கு நடப்பட்டது? இதற்கான விடை மாணவர்களே, கண்டிக்கு அண்மையில் உள்ள லூல்கந்துர எனும் பிரதேசம். ஆமாணவர்களே, இப்போது நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு வந்துள்ளோம். இப்போது இன்று கற்றுக்கொண்ட விடயங்களிலிருந்து நான் வினவும் 3 வினாக்களுக்கு விடைகளை எழுதி 0770-702-710 எனும் கைபேசி இலக்கத்திற்கு குறுஞ்செய்தி ஊடாகவோ அல்லது வாட்ஸ்அப் ஊடாகவோ உங்கள் விடைகளை அனுப்பி வைக்க முடியும். மீண்டும் கைபேசி இலக்கத்தை நினைவுபடுத்துகின்றேன். 0770-702-710 210 வினாக்களை குறித்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே. முதலாவது வினா, அனுராதபுரத்தை நீண்ட நாட்களாக ஆட்சி செய்த தமிழ் மன்னன் யார்? அனுராதபுரத்தை நீண்ட நாட்களாக ஆட்சி செய்த தமிழ் மன்னன் யார்? இரண்டாவது வினா, இரத்தினபுரி, காலி, மாத்தறை ஆகிய மாவட்டங்களில் வியாபித்திருக்கும் வனம் எது? இரத்தினபுரி, காலி, மாத்தறை ஆகிய மாவட்டங்களில் வியாபித்திருக்கும் வனம் எது? மூன்றாவது வினா, பழமையான பெருக்க மரம் எந்த மாவட்டத்தில் காணப்படுகிறது? பழமையான பெருக்க மரம் எந்த மாவட்டத்தில் காணப்படுகிறது? மாணவர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இலங்கையின் தேசிய தலைவர்கள் பற்றிய விளக்கத்துடன் உங்களை சந்திக்கும் வரை கல்வி அமைச்சியூடாக செயற்படுத்தப்படும் இவ்கல்வி சேவையில் எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறும் நான் திருமதி சரணலதா ஆசித்தம்பி. வணக்கம் மாணவர்களே.